அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 3 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தியிற்கே பின்னர் தொடர்பு செய்தியரங்கத்தில், இலங்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் போலீஸ் தடையை மீறி பொதுபல சேனா அமைப்பினர் நகருக்குள் நுழைய முயன்றதால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த செய்தி.
இருந்து பொதுபல சேனா பிச்சவிக்கு குழுவினர் வந்து கொண்டிருக்கின்றார் என்ற தகவல் கிடைத்த நிமித்தமாக நாங்கள் இதுவரையில் அந்த இடத்தில் இருந்து கொண்டிருந்தோம். இதுவரையிலே அங்கு வரவில்லை. அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தது.
தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல்.
சுமத்ரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி இருப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம் பருதி மற்றும் பிரமிளா கிருஷ்ணன்.
கொலம்பியாவில் திங்களன்று ஒரு விமான விபத்தில் இறந்த பிரேசில் நாட்டு கால்பந்து விளையாட்டு வீரர்களின் உடல்கள் அடங்கிய சவப்பெட்டிகள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக சிபேகோ நகரத்தில் உள்ள கால்பந்து மைதானத்திற்கு கொண்டுவரப்பட்டன. அரச படையினர் சவப்பெட்டிகளை மைதானத்திற்கு கொண்டு வரும்போது இறந்த விளையாட்டு வீரர்கள் அணிந்த பச்சை மற்றும் வெள்ளை நிற உடையை அணிந்தபடி சுமார் 20,000 மக்கள் மரியாதை செலுத்தினர். விளையாட்டு மைதானத்திற்கு வெளியே காத்திருந்த பல்லாயிரக்கணக்கானவர்களுக்காக 2 பெரிய திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த நிகழ்வில் சுமார் 100,000 பேர், அதாவது அந்த நகரத்தின் பாதி மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
விளையாட்டில் ஊக்கமருந்து மற்றும் ஊழலை களைய வடிவமைக்கப்பட்ட புதிய சீர்திருத்தங்களுக்கு தடகள சங்கத்தின் தலைவர் அனுமதி வழங்கியுள்ளார். தடகள கூட்டமைப்புகளின் சர்வதேச சங்கத்தின் தலைவர் லாட்கோவின் பரிந்துரைகளை ஆரவாரமாக வரவேற்று இது மாற்றத்திற்கான நேரம் என்று மொனாக்கோவில் நடைபெற்ற சர்வதேச சங்கத்தின் ஒரு சிறப்பு மாநாட்டில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. நன்கு அறியப்படும் வீரர்கள் ஊக்கமருந்து சர்ச்சையில் சிக்கும்போது அதை பற்றி விசாரிக்க பெரிய தன்னிச்சையான புதிய குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளது. தற்போது பிரான்சில் குற்றவியல் நடைமுறையை சந்தித்து வருபவரும் இதற்கு முன் சங்கத்தின் தலைவர் பதவியை வகித்தவருமான லமைன் டியாக் கீழ் நடைபெற்றதாக சொல்லப்படும் முறைகேடுகளை நினைத்து அவர்கள் வருத்தப்பட வேண்டும் என்று மாநாட்டிற்கு வந்திருந்த பிரதிநிதிகளிடம் லாட்கோ கூறினார்.
கிழக்கு அழப்போவில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் படையினர் சிறிய அரசாங்கம் மற்றும் அதன் ஆதரவு படைகளிடமிருந்து தொடர்ந்து தாக்குதலை எதிர்கொண்டு வந்தாலும் தாங்கள் சரணடைய மாட்டோம் என்று தெரிவித்துள்ளனர். முக்கிய கிளர்ச்சியாளர் குழுக்களில் ஒரு குழுவின் செய்தி தொடர்பாளர், பொதுமக்கள் வெளியேற பாதுகாப்பான பாதைகளை திறந்து வைப்பதில் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், ஆனால் தாங்கள் அந்த நகரத்தை விட்டு தன்னிச்சையாக வெளியேறப்போவதில்லை என்றும் தெரிவித்தனர். அரச படைகள் கடுமையான மோதல்கள் மூலம் எதிர்ப்பாளர்களிடமிருந்து பல பிரதேசங்களை மீட்டுள்ளது என்றும், தாரிக் அல் பாப் பகுதியை மீண்டும் கைப்பற்றிவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. 2012 முதல் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த அலப்போவின் கிழக்கு பகுதியில் 60% படைகள் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக அரசு படையினர் தெரிவித்துள்ளனர்.
ரியல் மேட்ரிட் கால்பந்து அணியின் பிரபல வீரர் கிறிஸ்டினோ ரொனால்டோ மற்றும் பிற வீரர்கள் வரி செலுத்துவதை தவிர்க்கும் விதமாக மில்லியன் கணக்கான டாலர் வருவாயை வெளிநாட்டு வங்கிகளில் ரகசிய முதலீடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின்னஞ்சல்கள், ரகசிய உடன்படிக்கைகள், ரகசிய ஒப்பந்தங்கள் என சுமார் 18 கசிந்த ஆவணங்களின் அடிப்படையில் இந்த தகவல் பல ஐரோப்பிய செய்தித்தாள்கள் வெளியிட்டுள்ளன. ரொனால்டோவை தவிர்த்து ஜோஸ் மொரின்ஹோ, மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் பயிற்சியாளர் ஜோன் மெண்டேஸ் ஆகியோர் பிரபலங்களின் பெயர்கள் இதில் இடம்பெற்றுள்ளன.
அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் தைவான் அதிபருடன் தொலைபேசி மூலம் பேசியிருப்பதற்கு சீனா தனது கடும் அதிருப்தியை அமெரிக்காவிடம் பதிவு செய்திருக்கிறது. அமெரிக்காவிடம் முறையான பிரதிநிதித்துவம் மூலம் சீனா இந்த புகாரை பதிவு செய்திருக்கிறது. 1979 தைவானோடு உள்ள எல்லா முறையான உறவுகளையும் முடித்துவிட்டதாக அமெரிக்கா ஏற்கனவே அறிவித்திருந்தது.
செய்தியிற்கே கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் போலீஸ் தடையை மீறி பொதுபல சேனா அமைப்பினர் அதன் பொதுச்செயலர் தலைமையில் நகருக்குள் நுழைய முயன்றதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அதனால் ரயில் சேவைகளும் நிறுத்தப்பட்டன. இது தொடர்பான செய்திகளை தருகிறார் ஆர். உதயகுமார்.
பௌத்த கடும்போக்கு அமைப்பான பொதுபல சேனாவின் செயலாளர் கல்கொட அத்தே ஞானசார தேரோ உட்பட அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மாவட்டத்தின் வடக்கு எல்லையில் வைத்து போலீசாரால் தடுக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தடுக்கப்பட்டதை அடுத்து இன்று மாலை வரை அந்த இடத்தில் பதட்ட நிலை காணப்பட்டது. புனானைக்கும் வெலிகந்தைக்கும் இடையில் ரயில் பாதையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் மட்டக்களப்பு கொழும்பு ரயில் சேவையும் தற்போது தடைப்பட்டுள்ளது. இவர்களின் வருகை அமைதிக்கு பங்கு விளைவிக்கலாம் என்ற காரணத்தை முன்வைத்து போலீசார் நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவை பெற்றிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வடக்கு எல்லையான புனானையில் வைத்து தடுக்கப்பட்டுள்ள தாங்கள் தொடர்ந்தும் அந்த இடத்திலே இருப்பதாக கூறுகின்றார் பொதுபல சேனாவைச் சேர்ந்த பலாங்கொட சுசிம தேரோ.
තෙලපාලියක්නෑ මාර්ග අවහිර කළේනෑ වෙනත් කිසිමකෙනෙකුට හානියක් හිංසාවක් කරනයතු අපි නිදහසේ සාමාන්‍යයෙන් පන්සලකට යන ආකාරයෙන් අපි
நாங்கள் அங்கு கூட்டங்கள் நடத்த செல்லவில்லை, பேரணி நடத்த செல்லவில்லை. எவருக்கும் பாதிப்பின்றி இந்த பயணத்தை மேற்கொள்ள இருந்தோம். நாங்கள் புனானையை வந்தடைந்த வேளை போலீஸ் தடை செய்துள்ளது. அந்த இடத்தில் வீதி தடைகள் போடப்பட்டுள்ளது. தண்ணீர் பவுசர் நிறுத்தப்பட்டுள்ளது. அங்கு சென்று திரும்புவதற்கு அனுமதி கேட்டு பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். இதுவரை எமக்கு அனுமதி கிடைக்கவில்லை. தற்போதும் அந்த இடத்தில்தான் நாங்கள் நிற்கின்றோம் என்றார் பலாங்கொட சுஷிம தேரோ. மட்டக்களப்பு நகரிலுள்ள மங்களராமய விகாரையில் பொதுபலசேன பௌத்த பிக்குகள் கலந்து கொள்ளும் நிகழ்வொன்று இன்று மாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொதுபலசேனாவின் வருகைக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக வீதியிலிறங்கி ஆர்ப்பாட்டம் செய்ய முற்பட்ட மங்களராமய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமரத்ன தேரோ போலீசாரால் தடுக்கப்பட்டார். இதனையடுத்து அந்த இடத்திலும் பதட்ட நிலை ஏற்பட்டது. சம்பவம் அறிந்த மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலரும் அந்த இடத்துக்கு சென்றுள்ளனர்.
தென்பகுதியில இருந்து பொதுபல சேனா புத்தகிய குழுவினர் வந்து கொண்டிருக்கின்றார் என்ற தகவல் கிடைத்த நிமித்தமாக நாங்கள் இதுவரையில் அந்த இடத்தில் இருந்து கொண்டிருந்தோம். இதுவரையிலே அங்கு வரவில்லை. அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தது. போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் குழுமி இருந்தார்கள். அதற்கான கண்ணீர் புகை பிரயோகங்கள் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளும் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. மதகுருமார் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய விகாரையில் வந்து தரிசிப்பதற்கு நாங்கள் எந்த ஒரு ஆட்சேபனையும் எங்களுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு படையணியாக, அதாவது ஒரு பேருந்துகளில் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய அளவில் அல்லது மக்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வகையில், அமைதிக்கு பங்கம் ஏற்படும் வகையில், மக்களை குழப்புகின்ற வகையில், இதவான கருத்துக்களை பரப்புகின்ற வகையில் அங்கு ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது என்பதுதான் எங்கள் நிலைப்பாடாக இருந்தது
என்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பா அரியநேத்திரன்.
ஆர் உதயகுமார். இன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் கடைபிடிக்கப்படும் நிலையில் போரினால் அவயங்களை இழந்தவர்களுக்கு இலங்கையில் போதிய அளவு நிவாரணங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை ஆராய்கிறார் மாணிக்க வாசகம்.
யுத்தத்திற்கு பின்னர் வடமாகாணத்தில் மீள்குடியேற்ற பிரதேசங்களில் பல்வேறு புனர்வாழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள போதிலும் மாற்றுத்திறனாளிகளுக்குரிய மேம்பாட்டுத் திட்டங்கள் சரியான முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என வவுனியா மாவட்ட வலுவிழந்தோருக்கான புனர்வாழ்வு நிலையத்தின் தலைவர் வி சுப்பிரமணியம் அவர்கள் கூறுகின்றார்.
அவயவங்களை இழந்தவர்கள், கால்களை இழந்தவர்கள், பெண்கள் விசேடமாக இடுப்புக்கு கீழ் வழங்காதிருக்கிறவர்கள் அல்லது கழுத்துக்கு கீழ் வழங்காதிருக்கிறவர்கள், இந்த மலசல கூட வசதியின்றி பெரும் அல்லல் உருவதை நாங்கள் பார்த்துக்கிறோம். பலர் மலசலம் கழிக்க கூடாது என்றதுக்காக வேண்டிய உணவை தவிர்த்துக் கொண்டு வீடுகளுக்குள்ளே முடங்கியிருக்கும் ஒரு துன்பகரமான நிலையும் இருக்கிறது. பல மாற்றுத்திறனாளி பெண்கள் கணவர்களையும் இழந்து குடும்ப தலைமைத்துவத்தையும் ஏற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு பொருத்தமான வாழ்வாதாரம் தொடர்பாக எங்களிடம் கவலையான விடயங்கள் தான் எஞ்சியிருக்கின்றன. ஆங்காங்கே ஒரு சில புனர்வாழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட மாற்றுத்திறனாளிகள் துறையிலே இன்னும் செய்ய வேண்டிய விடயங்கள் ஏராளமாக இருக்கின்றன என்றுதான் நாங்கள் கூறுகின்றோம்.
மாற்றுத்திறனாளிகள் பற்றிய சரியான புள்ளி விவரங்கள் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. இது பெரும் குறைபாடாக உள்ளது என்கிறார் அவர்.
சுகாதார அமைச்சு அண்மையிலே கிளிநொச்சி மாவட்டம் முழுவதும் எடுத்த கணக்கெடுப்பிலேயே இங்கு ஏறத்தால 8000 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். எங்கள்டி நிறுவனமாகிய வவுனியா மாவட்ட வலுவிழந்தோர் புனர்வாழ்வு நிறுவனம் 2013 ஒரு கணக்கெடுப்பை செய்த போது வவுனியா மாவட்டத்தில் மட்டும் 2975 பேர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஒரு மாவட்டத்துக்கு சராசரி 5000 என்று பார்த்தாலும் கூட இந்த மாவட்டங்களும் 25000 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்க வேண்டும். 2012 தேசிய கணக்கெடுப்பின்படி இலங்கையின் மொத்த சனத்தொகையிலே 8.7% மாற்றுத்திறனாளிகள் என கூறப்பட்ட போதிலும் வடமாகாணத்திலே இதே சுகாதார அமைச்சு கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிலே ஒரு பரிச்சாத்தமாக செய்த கணக்கெடுப்பின்படி அந்த பிரதேச செயலக பிரிவின் மொத்த சனத்தொகை ஏறத்தாழ 15% மாற்றுத்திறனாளிகள். ஆகவே உடனடியாக இவர்கள் சம்பந்தமான கணக்கெடுப்பை பூரணமாக அரசாங்கம் மிக துல்லியமாக செய்து முடிக்கும். அந்த துல்லியமான கணக்கெடுப்பு இருந்தால்தான் நாங்கள் உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களிடமோ சரியான தரவுகளை கொடுத்து இந்த புனர்வுகளுக்கான கோரிக்கைகளை விடுக்க முடியும்.
பல்வேறு உபகரணங்கள் தேவைப்படுகின்ற போதிலும் அவற்றை மாற்றுத்திறனாளிகள் பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கின்றது என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார்.
இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உபகரணங்கள், சக்கர நாற்காலிகள், ஊண்டுகோள்கள், வெள்ளைப்பிரம்புகள், காது கடும் கருவிகள் தேவைப்படுகின்றன. முடிவடைந்த உடனே வலு வீச்சான முறையிலே பல நிறுவனங்கள் வந்து இவற்றை வழங்கிவிட்டு சென்றன. இன்று அவையெல்லாம் பழுதடைந்த நிலையிலே மீள புதுப்பிக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றன. பலருடைய பொய்க்கால்கள் பொய்க்கைகள் போன்ற செயற்கை அவயவங்கள் கூட உடைந்த நிலையிலே இருக்கின்றன. அவற்றை இப்பொழுது திருத்தம் செய்து கொடுப்பதற்கோ அல்லது பதிலீடு செய்வதற்கோ ஒரு நிறுவனங்கள் முன் வருவதில்லை
என தெரிவித்த சுப்பிரமணியம் அவர்கள், புதிதாக அமைக்கப்படுகின்ற வீடுகளில் மாற்றுத்திறனாளிகளின் தேவைகள் கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை என ஆதங்கப்படுகின்றார்.
வீட்டு திட்டங்கள் எவையேனும் மாற்றுத்திறனாளிகளுக்கென விசேடமாக வடிவமைக்கப்பட்ட வீடுகளோ அல்லது அணுகும் வசதிகளை கொண்டதாகவோ இல்லை என்பதுதான் உண்மை. நாங்கள் கூறுகிறோம், செய்யப்படும் வீடுகளிலே 3% கட்டாயமாக மாற்றுத்திறனாளிகளுக்கென செய்யப்பட்டு அவர்களுக்கென இனம் காணப்பட்டு ஒதுக்கப்பட வேண்டும். ஆனால் அது நடப்பதாக இல்லை. ஒரு வீட்டுக்கு படிகள் அமைப்பதில் கவனம் செலுத்துகிறார்கள் ஒழிய சக்கர நாற்காலியை பயன்படுத்துகிற ஒருவர் இருந்தால் அந்த வீட்டில் அவர் எவ்வாறு அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பார், அதனுடைய வீட்டின் சகல வசதியை எவ்வாறு பயன்படுத்துவார் என்பதற்கு திட்டமிட்டு அந்த வீடு கட்டப்படுவதில்லை அல்லது மனசில் கூட கட்டப்படுவதில்லை
என்றார் சுப்பிரமணியம் அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அரங்கில் அடுத்து இந்திய கண்ணோட்டம். தமிழ்நாட்டை அச்சுறுத்தி வந்த நடா புயல் நேற்று எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் கரையை கடந்துவிட்ட நிலையில் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முரளிதரன் வழங்கும் குறிப்பு.
தமிழகத்தை நோக்கி வந்த நடா புயல் நேற்று கரையை கடந்துவிட்ட நிலையில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு சுமத்ரா கடல் பகுதியில் உருவான மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகவிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கலாம் எனவும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ஸ்டெல்லா தெரிவித்துள்ளார்.
சுமத்ரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி இருப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. அதனை தொடர்ந்து வரும் 48 மணி நேரத்தில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளது.
முன்னதாக உருவான நடா புயல் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி நேற்று காரைக்காலுக்கு அருகில் கரையை கடந்துவிட்ட நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் இன்று விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவுக்கு மேல் நிலை கொண்டிருப்பதால் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் விருதுநகரில் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. மதுரை, சென்னை, காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. தற்போது உருவாகவிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திராவுக்கும் ஒரிசாவுக்கும் இடையில் கரையை கடந்தால் தமிழகத்தில் அடுத்த 10 நாட்களுக்கு மழை இருக்காது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு பெருமளவில் மழையை அளிக்கும் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு சுமார் 70% அளவுக்கு குறைவாக பெய்துள்ளது. இதனால் மாநிலத்தின் பல பகுதிகள் வறட்சியை எதிர்நோக்கியுள்ளன.
முரளிதரன், இந்தியாவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதால் கோயில்களில் பக்தர்களிடம் உண்டியல் வசூலை அதிகரிக்க சில கோயில் நிர்வாகங்கள் இ வசூல் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளன. அதுகுறித்து திருத்தணி முருகன் கோயில் நிர்வாக அதிகாரி சிவாஜியிடம் கேட்டார் பிரமலா கிருஷ்ணன்.
இ உண்டியல் ஆரம்பிச்சிருக்கோங்க. இ உண்டியல்ங்கிறதுல நம்ம வந்து பக்தர்கள் வந்து தங்களுடைய காணிக்க, ஆனா இ உண்டியல்ல போடுற பணத்தை இப்ப இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, நம்ம அப்ப இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை வச்சு அதுல வந்து ஸ்வீப்பிங் மிஷின் இருக்குங்க, ஸ்வீப் மிஷின். அந்த மிஷின்ல அந்த கார்டு கிரெடிட் கார்டை இது பண்ணும்போது இந்த நம்பர் பின் நம்பரையும் அங்க செல் நம்பரையும் போட்டுட்டோம்னா அது பேங்க்ல போய் கிரெடிட் ஆயிடுதுங்க.
உண்டியல்ல காசு போடுறதுக்கும் இதுக்கும் அவங்க என்ன ஏதாவது வித்தியாசமா ஃபீல் பண்றாங்களா?
இல்ல, அவங்க இப்ப முதல் தடவையே நாங்க வைக்கும் போதுங்க ஒருத்தர் வந்து 5000 ரூபாய் காணிக்கையை வந்து இது பண்ணாருங்க, இன்னொருத்தர் வந்து 100 ரூபாய் 200 ரூபான்னு ஸ்வீப் மிஷின்ல ஸ்வீப்பிங் பண்ணி போட்டாருங்க. ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு 75 லட்சம் 80 லட்சம் வருங்க. இப்ப கரெக்டா போய் சேர்ந்துருந்தேங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருக்குங்க. எல்லாத்திட்டையும் மக்கள் சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. பேப்பர்லயும் சொல்லியிருக்கோம் நாங்க, இது மாதிரி இ உண்டியல் வச்சிருக்கோம், பக்தர்கள் வந்து செல்லாத நோட்டுகளுக்கு பல வந்து பணம் இல்லைன்னா இந்த ஸ்வீப் மிஷின் வச்சிருக்கவங்க டெபிட் கிரெடிட் கார்டு இருக்கா அது ஸ்வீப் மிஷின்ல இது பண்ணிக்கலாம், ஸ்வீப்பிங் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல வந்து இது இருக்குங்க, வெப்சைட்ல இருக்கு, பேங்க் அக்கௌண்ட்ல ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பரும் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ல என்இஎஃப்டி அது மூலம் வந்து நம்ம ஆன்லைன்ல ஐஎஃப்எஸ்சி கோட்ல இருந்து 1 லட்ச ரூபா வரை 2 லட்ச ரூபா வரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாங்க.
திருத்தணி கோயில் நிர்வாக அதிகாரி சிவாஜி. நேயர்களே, நீண்ட செய்தி அரங்கம் காரணமாக இன்று இடம்பெற வேண்டிய நேயர் நேரம் நிகழ்ச்சி நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.